நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஜிகாதி குழுவுக்கு எதிராக பிரான்ஸ் முன்னெடுக்கும் தாக்குதல்களுக்கு ராணுவ உதவிகளை வழங்குவது தொடர்பான திட்டத்திற்கு ஜெர்மனி அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்கு நாடாளுமன்றமும் ஒப்புதல் வழங்க வேண்டியுள்ளது. உளவு விமானங்கள், கடற்படை கப்பல் மற்றும் 1200 படையினரை வழங்குவதற்கு ஜெர்மனி எதிர்பார்த்துள்ளது. ஜெர்மனிய படையினர் நேரடியாக களத்திலிருந்து போரிட மாட்டார்கள். இது கடினமானதாக இருக்கின்ற போதிலும் தேவையான தீர்மானம் என ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் யூர்சுலா வான் டெர் தெரிவித்துள்ளார்.
Das ist eine schwere Entscheidung, aber eine notwendige.
தமது படையினரை அனுப்புவது அபாயகரமானதாக இருப்பதாக தெரிவித்த அவர், ஐஎஸ்க்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் கூறினார்.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு அமைப்பிற்கு எதிரான வான் தாக்குதல்களை பிரிட்டன் போர் விமானங்கள் தொடங்க வேண்டுமா என்ற முக்கிய விவாதம் பிரிட்டனின் நாடாளுமன்றத்தில் புதனன்று நடக்க இருக்கும் நிலையில், தாக்குதல் நடத்தப்பட வேண்டுமென்ற தனது திட்டத்திற்கு பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவு கோரியுள்ளார். அவரது தீர்மானத்தில் உள்ள வாசகங்கள் நாடாளுமன்றத்தின் பொதுச்சபைக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும் என்று கேமரனும் அவரது மூத்த அமைச்சர்களும் தீர்மானித்துள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அல் நுஸ்ரா இஸ்லாமியவாத கிளர்ச்சி குழுவினால் கைதிகளின் பரிமாற்றத்தின் உட்பகுதியாக லெபனான் படையைச் சேர்ந்த சிலரை விடுதலை செய்துள்ளது. 16 படையினரும் போலீஸ் காவலர் ஒருவரும் சுமார் ஒரு வருடத்திற்கு முன்னர் லெபனான் எல்லை நகரான அர்சாலில் வைத்து அல் நுஸ்ரா கிளர்ச்சி குழுவினரால் பிடிக்கப்பட்டனர். இந்த கைதிகள் பரிமாற்றத்தில் 13 இஸ்லாமியவாதிகளை லெபனான் விடுதலை செய்துள்ளது.
சிறிய மோதலை துருக்கிக்கு தமக்கும் இடையேயான நெருக்கடியாக ரஷ்யா திருப்புவதாக துருக்கி பிரதமர் அஹமத் டவுடோக்லு ரஷ்யாவை சாடியுள்ளார்.
உமித் எதரிஸ் கி பிர் தஹா போலே பிர் ஒலை யஷாம்மாஸ்.
இஸ்லாமிய அரசு குழுவிடமிருந்து எண்ணெய் வளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே கடந்த வாரம் சிறிய எல்லைப்பகுதியில் வைத்து ரஷ்ய போர் விமானம் ஒன்றை துருக்கி சுட்டு வீழ்த்தியதாக திங்கட்கிழமை அதிபர் புட்டின் துருக்கியை குற்றம் சாட்டினார். இது மாஸ்கோ மற்றும் அங்காரா இடையே வார்த்தை போரை தீவிரமடைய செய்தது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஈராக்கின் ரமாடி நகருக்கு மேற்கே இஸ்லாமிய அரசினரின் முக்கிய நிலைகளில் ஒன்றாக இருந்த தொழிற்சாலையை தாம் கைப்பற்றியுள்ளதாக ஈராக்கிய இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த மே மாதம் முதல் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த நகரில் தாக்குதல்களை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அங்கு வசிக்கும் பொதுமக்களை அங்கிருந்து 24 மணி நேரத்திற்குள் வெளியேறும்படி கூறும் துண்டு பிரசுரங்களை அரச விமானப்படையினர் அப்பகுதியில் நேற்று திங்கட்கிழமை வீசியுள்ளனர்.
ஜாவா கடலில் கடந்த ஆண்டு ஏர் ஏசியா விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதற்கு விமானத்தில் இருந்த கோளாறான பாகமும் விமானிகளின் தவறுகளும் தான் காரணமென்று இந்தோனேஷியாவில் உள்ள விமான விபத்து விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். விமானத்தில் பயணித்த மொத்தம் 162 பேரும் கொல்லப்பட்டனர். அந்த விமானம் ஏர்பஸ் A320 விமானத்தின் கட்டுப்பாட்டு கணினியில் இருந்த ஒரு சுற்றுணைக்கப்பட்ட பகுதி பிளவுபட்டிருந்ததாக ஜகார்த்தாவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட தேசிய போக்குவரத்திற்கான பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சோமாலியாவில் இருவேறு பிராந்தியங்களைச் சேர்ந்த பாதுகாப்பு படையினர் போரிட்டு வருவதனால் அந்நாட்டவர்கள் 40,000 பேர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கல்காயோ பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் மோதலினால் 30 பேர் பலியாகியுள்ளனர் என ஐநா பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் புகழ்பெற்ற நினைவு சின்னமான தாஜ்மஹால் ஒரு இந்து கோயில் என கூறப்படுவதை இந்திய அரசு மறுத்துள்ளது. அந்த இடம் ஒரு கோவில்தான் என்று நிரூபிக்கும் வகையில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.